إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الحمد لله رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم أيدني بروح القدس கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நம்முடைய இந்த கல்வி வகுப்பு எனக்கும் உங்களுக்கும் இதை கேட்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடிய வகுப்பாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா எளிதாக்கி தருவானாக, ஆமீன். அன்பானவர்களே, இன்று நாம் நம்முடைய இந்த அமர்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு அமானிதம் பேணுவோம். அத்தோடு மேலும் ஒரு வார்த்தையும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும், வாக்குகளையும் பேணுவோம். அமானிதம் பேணுவோம், வாக்குகளை பேணுவோம். மிக முக்கியமான ஒன்று, மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. அல் ஜாமிஉ ஸஹீரிலே பதிவான ஒரு ஹதீஸ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளுமா தஃப்தகிதூன மின் தீனிக்கும் அல் அமானா. உங்களுடைய மார்க்கப்பற்றில் நீங்கள் முதலாவதாக இழக்கப் போவது அமானிதத்தை தான். எப்படி குறிப்பிட்டார்கள்? உங்களுடைய மார்க்கப்பற்றில் நீங்கள் முதலாவதாக இழக்கப் போவது அமானிதத்தை தான். இறுதியாக வஆகிருமா யப்கா மின் தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் இறுதியாக உங்களிடம் மிச்சம் இருக்கப் போவது தொழுகைதான். அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் மிக மிக நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ல அமானத லஹு ஃபல தீன லஹு. யார் அமானிதத்தை பேண மாட்டாரோ அவரிடம் தீன் இல்லை. யார் அமானிதத்தை பேண மாட்டாரோ, யாரிடம் அமானிதத்தன்மை இல்லையோ அவரிடம் தீன் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் உன்னிடம் ஒரு அமானிதத்தை கொடுத்தாரோ, ஒப்படைத்தாரோ, உன்னை நம்பினாரோ, அவருடைய அமானிதத்தை நீ பேணிக்கொள். வலா தஹுன் மன் ஹானக, உனக்கு ஒருவர் மோசடி செய்தாலும், அதாவது நீ ஒருவரிடம் ஒப்படைத்த அமானிதத்தை நீ ஒருவரை நம்ப அவர் உனக்கு மோசடி செய்தாலும் நீ அவருக்கு மோசடி செய்யாதே. வார்த்தை எப்படி? உன்னை யார் நம்பினாரோ அவருக்கு அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நீ நடந்து கொள், அந்த அமானிதத்தை நீ நிறைவேற்று. வலா தஹுன் மன் ஹானக, உனக்கு ஒருவர் மோசடி செய்தால் அவர் மோசடி செய்துவிட்டார் என்பதால் நீ அவருக்கு மோசடி செய்யாதே. நற்குணத்தினுடைய உச்சத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை கொண்டு சென்றார்கள். பொதுவாக என்ன சொல்லப்படும், அவன் எனக்கு இப்படி செய்தான், எனவே நானும் இப்படி செய்கிறேன். அவன் எனக்கு துரோகம் செய்தான், நானும் துரோகம் இழைத்தேன். அவன் என்னை பழி வாங்கினான், நானும் அவனை பழி வாங்கினேன். நம்முடைய இன்றைய பழக்கம் எப்படி இருக்கிறது? நீ என்னோடு ஒழுங்காக நடந்து கொண்டால் நானும் உன்னோடு ஒழுங்காக நடந்து கொள்வேன். நீ எனக்கு துரோகம் செய்தால் நான் உனக்கு துரோகம் செய்வேன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த எண்ணத்திலிருந்து, ஒரு தாழ்ந்த மனப்பான்மையிலிருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களாகிய நம்மை சுத்தப்படுத்தினார்கள், சுத்தப்படுத்த விரும்புகிறார்கள். உனக்கு ஒருவன் மோசடி செய்தால் கூட அவனுக்கு மோசடி செய்யாதே, உனக்கு ஒருவன் துரோகம் செய்தால் கூட அவனுக்கு துரோகம் செய்யாதே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லால் மட்டும் சொல்லிவிட்டு செல்லவில்லை, வாழ்க்கையிலே செய்து காட்டினார்கள். குறைஷிகள் எல்லாம் ஒன்று கூடி நபியை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். நபியிடமோ அந்த குறைஷிகளின் அமானிதங்கள் எல்லாம் இருக்கின்றன. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பிக்க நாடிய போது அவர்கள் நாடியிருந்தால் அத்தனை செல்வங்களையும் அவர்கள் அள்ளிக்கொண்டு சென்றிருக்கலாம், அத்தனை செல்வங்களையும் அள்ளிக்கொண்டு சென்றிருக்கலாம். ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் அவர்கள் அப்படித்தான் செய்திருப்பார்கள். ஒரு சாதாரண மனிதன் அந்த இடத்தில் இருந்திருந்தால் அந்த மனிதன் அப்படித்தான் செய்திருப்பான். என்னை கொல்லப் போகிறார்கள், அதற்காக திட்டம் தீட்டியிருக்கிறார்கள், அதற்காக ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதை கண்கூடாக பார்த்த பிறகும் கூட அந்த மக்களுடைய அமானிதங்களை, உயிரை பணையம் வைத்து தனது சகோதரரை அங்கே தங்க வைத்து அவரிடத்திலே இன்ன பொருள் இன்னாருக்குரியது, இன்ன பொருள் இன்னாருக்குரியது, காலை விடிந்தவுடன் அந்தந்த பொருள்களை அவரவரிடம் சேர்த்துவிட்டு நீ என்னை வந்து மதினாவில் சந்தித்துக் கொள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்றால், அமானிதத்தை பேணுவதிலே எப்படிப்பட்ட ஒரு சிறந்த முன் உதாரணத்தை முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார்கள். எதிரிகளிடத்திலும் அமானிதத்தை பேண வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம் நம்முடைய தீன். யாரிடத்தில் அல்ல, நண்பர்களிடத்திலே, உறவுகளிடத்திலே, உற்ற தோழர்களிடத்திலே அல்ல. உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, எதிரி என்றால் பரம எதிரி, அறியாதவன் அல்ல, மற்ற மதத்தை சேர்ந்தவன் மட்டுமல்ல, உன்னையே கொல்வதற்கு திட்டம் தீட்டிய ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட அவனுக்கு கூட அவன் உன் மீது வைத்த நம்பிக்கைக்கு நீ அவனுக்கு கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யாதே, துரோகம் செய்யாதே. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் நினைவு கூறுவோம். ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போருக்காக சென்று கொண்டிருக்கின்ற நிலையிலே ஹுதைஃபாவை சந்திக்கின்றார்கள். எப்படிப்பட்ட தோழர்! மின் ஹுல்லசி அஸ்ஹாபிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய, ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த தூய தோழர்களிலே ஒருவர். ஹுதைஃபாவை சந்திக்கும் போது ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கே செல்கிறீர்கள்? இது போன்று பதிலுக்கு செல்கிறேன். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறேன், நான் ஒரு இக்கட்டான நிலையிலே இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், என்ன யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதிரிகளை சந்திப்பதற்காக நீங்கள் ஜிஹாதுக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள், எனது மனமோ உங்களோடு வர நாடுகிறது, ஆனால் நான் ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு விடை சொல்ல வேண்டும். நான் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து புறப்பட்ட போது என்னை குறைஷிகள் பிடித்துக் கொண்டார்கள், வழியிலே வரும்போது என்னை குறைஷிகள் பிடித்துக் கொண்டார்கள், நான் அவர்களிடத்தில் கெஞ்சி என்னை விட்டுவிடுங்கள், நான் செல்கிறேன் என்று கூறிய போது, முஹம்மது எங்கள் மீது போர் தொடுப்பதற்காக அவர் தயாராகி ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிறார். நீ அவருடன் சென்று சேரக்கூடாது என்று நீ எனக்கு எங்களுக்கு வாக்கு கொடுத்தால் உங்களை நாங்கள் விடுகிறோம் ஹிஜ்ரத் செய்வதற்கு. யா ரசூலல்லாஹ், ஹிஜ்ரத் செய்து வர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால், உங்களோடு வந்து மதீனாவிலே சேர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் நான் அந்த வாக்கை கொடுத்து விட்டேன். இப்போது நான் என்ன செய்வது? இன்றைக்கு சர்வசாதாரணமா நம்ம சொல்லுவோம், தூக்கி போடியா, அது அப்ப சொன்னது அப்படி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மட்ட ரகமான குணத்திற்கு, ஈனத்தனமான குணத்திற்கு முஸ்லிம்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒப்பந்தங்கள், வாக்குகள், அமானிதங்கள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்ற நிலைக்கு பலருடைய குணாதிசயங்கள் மாறி இருக்கின்றன. அன்பானவர்களே, இங்கே பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்குத்தானே அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், இன்னக லஅலா குலுக்கின் அதீம், நபியே நீங்கள் மிக மகத்தான குணத்திலே இருக்கிறீர்கள். சொன்னார்கள், ஹுதைஃபா, ஔஃபி பி வஅதிக், உன்னுடைய வாக்கை நீ நிறைவேற்று, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், நீ மதீனாவிற்கு செல். உன்னுடைய நீ அவர்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்று, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். ஹுதைஃபா எப்படி இருந்திருக்கும் அவர்களுடைய மனநிலை? அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் உமரும் அங்கே பதிலுக்கு சென்று கொண்டிருக்க அவர்களை விட்டுவிட்டு மதீனாவிற்கு அவர்கள் செல்கிறார்களே, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நேரத்திலே ஒரு போராளி, ஒரு முஜாஹிது கிடைத்திருந்தாலும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கின்ற அந்த நிலையில், அதுவும் ஹுதைஃபா போன்ற வீரமிக்க, உண்மை மிக்க, அல்லாஹ்வுடைய தூதருக்காக உயிரை முன்வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தோழர், அல்லாஹ்வுடைய தூதர்சனார்கள் பரவாயில்லை, ஔஃபி பி வஹதி, உனது வாக்கை நீ நிறைவேற்று, கொடுத்த வாக்கை காப்பாற்று, நீங்கள் செல்லுங்கள் மதீனாவிற்கு, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அமானிதத்தை பேணுவதிலும் வாக்குகளை நிறைவேற்றுவதிலும் அந்த அளவு நம்முடைய மார்க்கம் நம்மை பண்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஃமினூனுடைய 8வது வசனத்திலே குறிப்பிடும் போது நம்முடைய அடையாளமாக அவன் சொல்லும் போது, கொஞ்சம் கவனியுங்கள், வல்லதீனஹும் லி அமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், முஃமின்கள் யார் தங்கள் அமானிதங்களை, தங்களுடைய ஒப்பந்தங்களை, வாக்குகளை அவர்கள் பேணுவார்கள். قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون என்று அல்லாஹ் மூமின்களுடைய குணங்களை, பண்புகளை, அவர்களுடைய அமல்களை, அடிப்படை அமல்களை எண்ணிக்கொண்டு வரும்போது சொல்கிறான், மூமின்கள் யார் தெரியுமா? மூமின்களுடைய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? அவர்களை நம்பலாம், நம்பிக்கைக்குரிய சமுதாயம், அவர்களுடைய வாக்குகளை அவர்கள் பேணுவார்கள், ஒப்பந்தங்களை பேணுவார்கள் என்றெல்லாம். முதல் நாள்தான் ஒப்பந்தங்கள் எல்லாம், வியாபாரமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் தான் வாக்குகள் எல்லாம் அள்ளி வீசுவார்கள். அதை செய்து விடலாம், இதை செய்து விடலாம், அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், ஓகே அதை செஞ்சிடற, இதை செஞ்சிடற, அவ்வளவுதான். அந்த நேரம் முடிந்ததற்கு பிறகு அந்த வாக்குகளை அப்படியே மறப்பது மட்டுமல்ல, புறக்கணிப்பது மட்டுமல்ல, வேண்டுமென்றே அதை மீறுவார்கள். வாக்கு கொடுக்கும் போதே ஏமாற்றுவதற்காக வாக்கு கொடுத்தவர்களைப் போல, ஒப்பந்தம் செய்யும் போதே அதை மீறுவதற்காக செய்தவர்களைப் போல. அன்பானவர்களே, இந்த அமானிதம் என்றால் என்ன? வாக்கு என்றால் என்ன? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களது தப்சீரிலே சொல்லுகின்றார்கள், வல் அமானது تعم وظائف الدين تضم جميع وظائف الدين على الصحيح من الأقوال. மார்க்கம் சம்பந்தப்பட்ட மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த அமானிதம் என்பது எடுத்துக்கொள்ளும். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அத்தனை அம்சங்களையும் அத்தனை காரியங்களையும் அமானிதம் என்பது எடுத்துக்கொள்ளும். அதாவது ஒல் அமானத்து தஷ்முலு குல்லமா யஹ்மிலுல் இன்சான் மின் அம்ரி தீனிஹி வ துன்யாஹு கவுலன் வ ஃபிஅலன். சொல்லோ செயலோ ஒரு மூமினுடைய தீன் சம்பந்தப்பட்ட அவனுடைய துன்யா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் எந்த பொறுப்புகள் எல்லாம் அவனுக்கு இருக்கின்றனவோ அத்தனை விஷயங்களையும் இது எடுத்துக்கொள்ளும். சுருக்கமாக இப்படி சொல்வதென்றால் வல் அமானத்து ஹிய அதாவுல் ஹுகூக். அமானிதம் என்றால் உங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை நிறைவேற்றுவது, அல்லாஹ் உங்கள் மீது ஒப்படைத்த பொறுப்புகளை நிறைவேற்றுவது. அல்லாஹு தஆலா அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன. நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய சொந்தங்களுக்கு, நம்முடைய மனைவி மக்களுக்கு, ஏன் நாம் நமக்கே செய்து கொள்ள வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் இருக்கின்றன. இப்படி எல்லா பொறுப்புகளையும் கட்டளைகளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் அமானிதம் என்பது. அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாபுடைய 72வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், இன்ன அரதுனல் அமானத அலஸ்ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா. இந்த அமானிதத்தை நாம் வானத்திற்கு முன்னால் கொடுத்தோம், வானத்திற்கு முன் வைத்தோம், பூமிக்கு முன் வைத்தோம், மலைகளுக்கு முன் வைத்தோம். இந்த அமானிதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா? அதாவது நான் உங்களுக்கு சில கட்டளைகளை கொடுப்பேன், பொறுப்புகளை கொடுப்பேன், அந்த கட்டளைகளை அந்த பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? வானங்கள் பூமிகள் மலைகள் பயந்து விட்டன, யா அல்லாஹ் இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களால் இதை சுமந்து கொள்ள முடியாது. வஅஷ்ஃபக்ன மின்ஹா, பயந்தன அந்த பொறுப்புகளை பார்த்து. வஹமலஹல் இன்சான், மனிதன் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டான். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, அவன் மிகப்பெரிய தீயவனாக மடையனாக முட்டாளாக இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த அமானிதங்களை அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறான், பொறுப்புகளாக கொடுத்திருக்கிறான். கொடுத்த ரப்புல் ஆலமீன் இதை நம்முடைய விருப்பத்திற்கு விட்டுவிட்டானா? இல்லை. இந்த அமானிதங்களை சரியாக முறையாக பேணுவதை கட்டளையாக, சமரசம் செய்து கொள்ள முடியாத ஒரு கட்டளையாக, விட்டு கொடுப்பது சரி பரவாயில்லை என்று இல்லாமல் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டளை. இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் மிக்க, ஒரு வலிமை மிக்க ஒரு மார்க்க சட்டமாக அல்லாஹ் அமைத்துவிட்டார். பாருங்கள் சூரா நிசாவுடைய 58வது வசனம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா முக்கியமாக சில இடங்களில் தான் இப்படி சொல்வான். ஏன் அல்லாஹு தஆலா செய்யுங்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் சொல்லுங்க? அல்லாஹு தஆலா இதை செய்யுங்கள் என்றாலே என்ன அர்த்தம்? செய்தாக வேண்டும், கட்டளை தானே. இங்கே பாருங்கள் வசனத்தின் அந்த வார்த்தையை கவனியுங்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும், இன்னல்லாஹ யஅமுருக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான், உங்களுக்கு கட்டளை இடுகிறான். அன்து அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, ஹக்குகளை உரிமைகளை அந்த உரிமைகளுக்குரியவர்களிடம் நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று. எப்படி இருந்திருக்கலாம் வசனம்? நீங்கள் அமானிதங்களை நிறைவேற்றுங்கள் என்று இருந்திருக்கலாம். அப்படி சொன்னாலே அது கட்டளை தானே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏவல் வினை தானே. எப்படி சொல்கிறான் அல்லாஹு தஆலா? இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத். நேற்று ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன், ஜம்முடைய வார்த்தையில் அலிஃபிலாம் வந்தால், ஜம்முடைய வார்த்தையில் அலிஃபிலாம் வந்தால் அமானத்துன் ஒருமை, இங்கு அமானாத், அங்கே அலிஃபிலாம் வந்திருக்கிறது. என்ன அர்த்தம்?
ജമീ അൻവാഇൽ അമാന, അമാനിതം സംബന്ധപ്പെട്ട അത്തനൈ വഹകൾ, അത് മാർക്കം സാർന്നതാ ഇരിക്കട്ടും, ഉങ്ങളുടെ പൊരുളാധാരം സംബന്ധമാ ഇരിക്കട്ടും, ഉങ്ങളുടെ പൊറുപ്പുകൾ സംബന്ധമാ ഇരിക്കട്ടും, അത് നിങ്ങൾ വിരുമ്പി ഏറ്റക്കൊണ്ടതാ ഇരിക്കട്ടും, അല്ലെങ്കിൽ ഉങ്ങൾ മീത് കടമയാ, അതാവത് പൊറുപ്പാ ഉങ്ങൾ മീത് വിധിക്കപ്പെട്ട ഒന്നാ ഇരിക്കട്ടും. ഇപ്പടി എപ്പടിപ്പെട്ട അമാനിതമാ ഇരുന്നാലും ശരി, എല്ലാ വകയാണ് അമാനിതങ്ങളെയും നിങ്ങൾ നിറവേറ്റ വേണ്ടും, അത് ഹക്കുകളെ നിറവേറ്റ വേണ്ടും. ഇലാ അഹ്ലിഹ, അത് അമാനിതങ്ങൾക്ക് ഉറിയവുകളിടം. സുബ്ഹാനല്ലാഹ്, ഇന്നല്ലാഹ യഅമുറുക്കും അൻ തുഅദ്ദു അമാനാത്തി ഇലാ അഹ്ലിഹ, അമാനിതങ്ങളെ അവർക്കുറിയവുകളിടം നിങ്ങൾ ഒപ്പടച്ചു വിട വേണ്ടും. കാഫിറാ ഇരുന്നാലുമാ കണ്ടിപ്പാ ഇരുന്നാലും താ, ഉങ്ങളുടെ എതിരിയാ ഇരുന്നാലുമാ കണ്ടിപ്പാ അപ്പടി ഇരുന്നാലും താ, ഉങ്ങൾക്ക് പിടിക്കാത്തവരാ ഇരുന്നാലുമാ അപ്പടിതാ, യാറാ ഇരുന്നാലും ശരി, യാർക്ക് അത് അമാനിതം സ്വന്തമോ, യാർക്ക് അത് ഉരിമയാണതോ, അത് ഉരിമയാളർക്ക് നിങ്ങൾ അത് കൊടുത്തേ ആക വേണ്ടും. ഇടത്തിൽ ഒരു സംഭവത്തെ പാരുങ്ങ, റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മക്കാവുക്ക് വരികിறார்கள். കാബത്തുല്ലാവിലെ ഉള്ളേ ചെന്ന് കാബാവി സുത്തപ്പെടുത്ത വേണ്ടും, തൊഴ വേണ്ടും, സാവി വാങ്ങി വര சொன்னார்கள். അബ്ദുദ്ദാറുടെ കുടുംബത്തിടമിരുന്ന് സാവി വാങ്ങ சென்றால் അവർ സാവിയെ തര മറുക്கிறார். അലി റളിയല്ലാഹു അൻഹു അവരുടെ കയ്യിലിരുന്ന് സാവിയെ, അവരുടെ കയ്യെ പിടിച്ച് മുറുക്കി അത് സാവിയെ പരിത്തു വരികിறார்கள். ஏன் റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം വാങ്ങ சொல்லிவிட்டார்கள், വാങ്ങിയാച്ചു. നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവരിടം കൊടുത്தார்கள். അല്ലാഹുവുടെ തൂതർ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം அந்த சாவியால் திறந்து உள்ளே செல்கிறார்கள், காபாவை சுத்தம் செய்கிறார்கள், தொழுகிறார்கள். சாவி அலி റളിയല്ലാഹു അൻഹു அவர்களுடைய கரத்தில் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விருப்பம் என்னவாக இருந்தது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காபாவின் காப்பாளராக, காபாவின் சாவியை நம்மிடத்திலே இன்றிலிருந்து கொடுத்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். காபா எப்போது நிர்மாணிக்கப்பட்டதோ, அது எப்போது குறைஷிகளின் கையில் பராமரிப்புக்கு வந்ததோ, அன்றிலிருந்து குறைஷி குடும்பத்தார்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். காபாவின் சாவி இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும், ஜம்ஜம் தண்ணீர் புகட்டுவது இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும், ஹாஜிகளுக்கு உம்ரா பயணிகளுக்கு உணவளிப்பது இவர்களிடம் இருக்க வேண்டும், ஹஜ்ஜை வழிநடத்துவது இன்ன கபீலாவில் இருக்க வேண்டும் என்று எத்தனை நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம். இப்போது அங்கே உஸ்மானோ, அவருடைய பேர் உஸ்மான் இப்னு தல்ஹா, அவரோ ஒன்று இஸ்லாமை அதுவரை ஏற்றிருக்கவில்லை. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில், அதற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்குகள் நான்கு மாதங்களுக்கு மேலாக இங்கே தங்கக்கூடாது என்ற வசனத்தை அல்லாஹுவின் புறத்திலிருந்து பெற்ற போது அதை ஓதி காட்டி முஷ்ரிக்குகளுடைய அந்த கால அவகாசத்தை நிர்ணயிக்கின்றார்கள். நான்கு மாதத்திற்குள் இஸ்லாமிற்கு வந்து விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் மக்காவை விட்டு காலி செய்து, அரபு ஜசீரத்தில் அரபை விட்டு காலி செய்து சென்று விட வேண்டும். ஒரு காஃபிருடைய கரத்திலே அல்லாஹுடைய வீட்டின் சாவி இருக்கிறது, காபாவின் சாவி இருக்கிறது. அதை ரசூலுல்லாஹிவிற்கு மிக நெருக்கமான ஒரு முஹாஜிர், ஒரு பத்ரி, ஒரு உஹதி, அந்த நபித்தோழன், அவரும் குரைஷி வம்சத்தின் ஹாஷிம் குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவருடைய கரத்திலே இப்போது வந்துவிட்டது. சரி, இன்றிலிருந்து நாம் அதை வைத்துக் கொள்வோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹும் ஒரே குடும்பத்தை, ஹாஷிம் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். அன்பானவர்களே, நம்முடைய ரப்பு நீதமானவன், அல்லாஹு தஆலா அவன் மகா நீதமானவன். அல்லாஹுடைய தீன், இதனுடைய அடிப்படை நீதத்தின் மீது கட்டமைக்கப்பட்டது. நீதம் இல்லை என்றால் மார்க்கம் இல்லை, நீதம் இல்லை என்றால் மார்க்கம் இல்லை. நீதம் தவறியவர்களுக்கு இந்த மார்க்கத்திலே எல்லளவும் சம்பந்தம் இல்லை, யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இந்த வசனத்தை இறக்கினான், இன் அல்லாஹ அமருக்கும் அன்து அத்துல் அமானா, நபியே மூமின்களே அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை போடுகிறான், அமானிதங்களை அவற்றுக்குரியவர்களிடம் ஒப்படையுங்கள். இந்த சாவி அந்த குடும்பத்துக்குரியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள், இதோ இந்த சாவியை பெற்றுக்கொள் என்று. கியாம நாள் வரை உங்களது குடும்பத்தில் தான் அந்த சாவி இருக்கும். இன்று வரை அந்த சாவி அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு அமானிதம் பேணப்பட்டு வந்திருக்கிறது, ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்திருக்கிறது, வாக்குகள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்று பாருங்கள். தந்தை ஒரு வசியத்து செய்வார், பிள்ளைகளை அழைத்து தந்தை ஒரு வசியத்து செய்வார். தந்தை சொல்லுவார், எல்லா பிள்ளைகளும் சரி சரி என்று சொல்வார்கள். தந்தை இறந்ததற்கு பிறகு அங்கு என்ன நடக்கிறது? வியாபாரம் செய்யும் போது இரண்டு பேரும் சேரும் போது வாக்குகளை சொல்வார்கள், இவர் அவருக்கு சொல்வார், அவர் இவருக்கு சொல்வார், ஒப்பந்தங்களை செய்வார்கள். அதற்கு பிறகு எல்லாவற்றையும் மீறுவார்கள். அன்பானவர்களே, இந்த குணம் முஸ்லிம்களுடைய குணம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளித்தால் அதில் நீங்கள் நீதமாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் மிக மிக சிறந்தது, நிச்சயமாக சிறந்ததைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிப்பான். எவ்வளவு அழுத்தம் கொடுக்கின்றான் பாருங்கள். மேலும் சொல்கிறான், இன் அல்லாஹ கான சமீஅம் பஸீரா, மக்களே நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகளை, நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை யாரும் கேட்கவில்லை என்று எண்ணாதீர்கள், உங்களை யாரும் கண்காணிக்கவில்லை என்று எண்ணாதீர்கள். அல்லாஹ் துல்லியமாக செவியுறுபவனாக இருக்கிறான். இன் அல்லாஹ கான சமீஅன், நீங்கள் இருவரும் ஒப்பந்தம் செய்யும் போது என்ன பேசுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் மிக துல்லியமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். பசீரன், உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமுக்கு இந்த உணர்வு இருக்க வேண்டும். நான் ஒப்பந்தம் செய்யும் பொழுது எனது ஒப்பந்தத்தை யார் கேட்டது? அல்லாஹ் கேட்கிறான். என்னுடைய பங்காளி கேட்பதற்கு முன்னால் அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் கேட்டுவிட்டான். என்னுடைய செயலை நான் ஒப்பந்தத்தை மீறினால் மற்றவர்கள் பார்க்கவில்லை என்றாலும் கூட அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உணர்வுதான் அன்பானவர்களே ஒரு மனிதனை மூமினாக தரிபடுத்தி வைக்கிறது. இந்த உணர்வு போகும்போது அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு என் மீது இல்லை, நான் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் மீறலாம் என்ற உணர்வுக்கு ஒருவன் வரும்பொழுது அவன் முனாஃபிக்காக மாறிவிடுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிறகு அவன் தொழுதால் அந்த தொழுகையில் அவன் ருசியை காண முடியாது. அவன் நோன்பு வைத்தால் அந்த நோன்பிலே அவனுக்கு ருசி இருக்காது. அவன் ஹஜ்ஜு செய்தால் அந்த ஹஜ்ஜிலும் அவனுக்கு இரையச்சம் இருக்காது. எல்லாம் கழண்டுவிடும். இது கொஞ்சம் நல்ல கவனமாக கேட்டுங்க, மனசில் அப்படியே எழுதி வச்சுக்கொள்ளுங்க. என்ன வார்த்தை? அமானிதத்திற்கு மோசடி செய்துவிட்டு வாக்குகளை மீறிவிட்டு. எப்படி மீறுகிறான்? யாரும் இதை கேட்கவில்லை, யாரும் இதை பார்க்கவில்லை, யாருக்கு இது தெரிய போகிறது? இப்படிப்பட்ட எண்ணத்தில் ஒருவன் அமானித மோசடி செய்யும் போது, நம்பிக்கை துரோகம் செய்யும் போது, வாக்குகளை மீறும் போது, அதற்கு பிறகு அவன் இரவெல்லாம் தஹஜ்ஜத்து தொழுதாலும் சரி, வருஷத்திற்கு பல முறை காபாவிற்கு சென்று உம்ரா செய்தாலும் சரி, அத்தனை நபிலான நோன்புகளையும் மிக பேணுதலாக அவன் வைத்தாலும் சரி, அது உயிரற்ற சுவையற்ற உணர்வற்ற ஒன்றாகவே இருக்கும். அந்த இபாதத்துகளுடைய பரக்கத்துகளை, இபாதத்துடைய உணர்வுகளை அல்லாஹ் பிடுங்கி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி அர்பஉன், நயவஞ்சகனுடைய அடையாளம் நான்காகும். இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய் பேசுவான். அவன் வாக்குவாதம் செய்தால் அத்துமீறி பேசுவான். அத்துமீறி குற்றம் சுமத்துவான். அவனை நம்பப்பட்டால் நம்பிக்கைக்கு துரோகம் செய்வான். அவன் ஒப்பந்தம் செய்தால் மோசடி செய்து விடுவான், ஒப்பந்தத்திற்கு வஞ்சகம் செய்து விடுவான். நான்கு குணங்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமன் கானத் ஃபீஹின், யாரிடத்திலே இந்த நான்கில் ஒரு குணம் இருக்குமோ, நயவஞ்சகத்தின் ஒரு குணம் இருக்கும், யாரிடத்திலே இந்த நான்கு குணங்களும் இருக்குமோ, கான முனாஃபிகன் ஹாலிஸா, சுத்தமான கலப்பற்ற முனாஃபிக்காக இருப்பான். வயின் சல்லா வசாம வசாம அன்னஹு முஸ்லிம், அவன் தொழுது நோன்பு வைத்து தன்னை முஸ்லீம் என்று பீற்றிக் கொண்டாலும் சரியே, அவன் தொழுது நோன்பு வைத்து தன்னை முஸ்லீம் என்று பீத்திக் கொண்டாலும் சரியே, அவன் கலப்பற்ற முனாஃபிக்காக இருப்பான். இந்த ஹதீஸை கேட்ட பிறகும் உடனடியாக இப்படிப்பட்ட ஒரு செயல் நமது வாழ்க்கையிலே நடந்திருந்தால் அதற்காக தௌபா இஸ்திக்ஃபார் செய்து அதை நாம் நமது அந்த யாரோடு ஒப்பந்தம் செய்தோமோ, யாருக்கு வாக்கு கொடுத்தோமோ அவர்களோடு சரி செய்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் சொல்வதை போல அவர்களின் உள்ளங்களிலே அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். எப்படியெல்லாம் அந்த காலத்திலே அமானிதங்களை நிறைவேற்றினார்கள், வாக்குகளை பேணினார்கள், இன்று எப்படியெல்லாம் அமானித மோசடி நடக்கிறது, வாக்குகளில் மீறுதல் நடக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிற ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்தைய உம்மத்திலே ஒருவர் இருந்தார். அவர் ஒரு மனிதரிடத்திலே சென்று தனக்காக தன்னுடைய ஒரு தேவைக்காக கொஞ்சம் செல்வத்தை கேட்கிறார். தன்னுடைய தேவைக்காக கொஞ்சம் செல்வத்தை கேட்கிறார். அந்த மனிதர் சொல்கிறார், இந்த செல்வத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், உன்னை யார் என்று எனக்கு தெரியாது, சாட்சி வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் போதுமான சாட்சியாக இருக்கின்றானே என்று பேச முடியாது. அடுத்து அந்த மனிதர் கேட்கிறார், ஒரு கால் நீ இறந்து விட்டாலோ, அல்லது நீ எங்கேயாவது காணாமல் போய்விட்டாலோ, அல்லது உன்னால் கொடுக்க முடியாமல் போய்விட்டாலோ, இந்த காசை, இந்த பொருளாதாரத்தை எனக்கு கொடுப்பதற்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்பவர்கள் இருக்கிறார்களா என்று. இப்படிலாம் இன்றைக்கு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்டயாவது, அவ்வளவுதான், ஒன்றுமில்லை. அல்லாஹ் சொல்கிறான், யா யுஹல் லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இல அஜலின் ஃபக்துபூஹு, மூமின்களே, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு, அதாவது கடனுக்கு நீங்கள் வியாபாரங்கள் செய்து கொண்டால் அதை எழுதி கொள்ளுங்கள் என்று யார்கிட்டயாவது சொல்லி பாருங்களா, அவ்வளவுதான். இவன்லாம் ஒரு முஸ்லீமா, இவன்லாம் ஒரு தொழுகையாளியா, இவனுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கா பாருங்க. இத்தனை நாள் பழகி இருக்கிறோம், ஒரே முகல்லால் இருக்கிறோம், ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டதுக்கு எழுதித்தான் சொல்லிட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்படி மார்க்க சட்டத்தை பின்பற்றுவதை மார்க்கத்திற்கு எதிராக, மார்க்க சட்டத்தின்படி கொடுக்கல் வாங்கல் செய்வதை, அதை மனிதர்களை கேவலப்படுத்துவதாக நினைக்கின்ற அளவு இவர்களுடைய மனநிலை மாறியிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்பா ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ப மாட்டேன், அதுக்கு நான் எழுதி தரணுமா, அதுவும் உறவுகளாயிருந்தா தொலைஞ்சிச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அதோட ஜென்ம விரோதி தான், முடிஞ்சு போச்சு. சில பேர் சொல்லுவாங்க, பேசும் பொழுது காசு வாங்கும் பொழுது, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை பத்தி பேசுறதுல இவர் இந்த காலத்தினுடைய ஹசன் பஸ்ரியே இவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். காசு வாங்கும்போது, கொடுக்கல் வாங்கல ஆரம்பிக்கும் போது அவர் பேசுற பேச்சு எப்படி இருக்கும், இந்த காலத்தினுடைய ஹசன் பஸ்ரியே இவர் தான்பா அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா, எது வரைக்கும் அவருடைய மார்க்க பற்று, அவருடைய அந்த இனிப்பு பேச்சு தன்னுடைய எதிராளிட்ட உள்ள பாக்கெட்ல உள்ள காசெல்லாம் தாம் பாக்கெட்டுக்கு வர்ற வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அந்த அக்கவுண்ட்ல இருந்து இந்த அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆன உடனே ஃபிரௌனாக மாறிவிடுவான். எப்படி? புரியுதா இல்லையா? எப்படி மாறிவிடுவான்? ஃபிரௌனாக மாறிவிடுவான். முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இந்த எஜமானனுக்கு பின்னாடி நாய் வளையும் பாருங்க. எஜமானனுக்கு பின்னாடி எதையாவது போட மாட்டான்னு சொல்லிட்டு 100,000 ரூபா கொடுத்தண்டா, 5,000 ரூபா கொடுண்டா, கஷ்டமா இருக்குடா, மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும்டா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கண்டா, 5,000 ரூபா கொடுண்டா, டே குழந்தை பிறந்துருச்சுடா, குழந்தைக்கு பால் பாட்டில் வாங்கி தரணும்டா, குழந்தைக்கு ஊசி போடணும்டா, 2,000 ரூபா கொடுண்டா. அதுலேயும் ஏய் என்னப்பா இவ்வளோ நாள் ஆச்சு கொடுக்க மாட்டியா, எத்தனை நாள் ஆச்சு, என்ன சொல்லி வாங்கின அப்படின்னு சொல்லிட்டா, என்ன மிரட்டியா, என்ன மிரட்டியா, ஏண்டா இப்படி மோசடி செய்யற அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, வார்த்தையை விட்டியா நீனு, மோசடி பண்ணு சொல்லிட்டீல, அப்புறம் எதுக்கு கேட்கிற, போ போ, அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கேட்டீங்க, போலீஸுக்கு இவன் ஃபோன் பண்ணிடுவான், போலீஸுக்கு இவன் ஃபோன் பண்ணிடுவான், போலீஸ் வந்து உங்களை உள்ளார வச்சோம். நாட்டுடைய நிலை புரியுதா? இவங்கெல்லாம் தொப்பி வச்சவங்க, தாடி வச்சவங்க, இவங்கெல்லாம் ஹாஜியார்கள், இவங்கெல்லாம் பெரிய பெரிய அதாவது சமுதாயத்தின் முக்கியஸ்தர்கள். யாரும்பல ஆலமீன் சிரிப்பதற்கு சொல்லவில்லை. கேவலமான ஒன்று, கேவலமான ஒன்று, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப பாருங்க இந்த சம்பவத்தை பாருங்க. அந்த மனிதர் கேட்கிறார், பொறுப்பாளர் யார்? உண்மையிலே அங்க யாரும் இல்லை, இவருக்கு தெரிஞ்சவர் இல்லை, மாட்டிக்கிட்டாரு. கஃபா பில்லாஹி கஃபீலா, எனக்கு கஃபாலத் எடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படிங்கிறார். அந்த ஆளால் பேச முடியல, அப்படியே கேட்டதை தூக்கி கொடுத்துட்றார், வாங்கிட்டு போயிட்டார். போனா அவர் எங்கேயோ இருக்கார், இவர் எங்கேயோ இருக்கார். ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நதி, கடல் போன்ற ஒரு நதி, அணைமா நைல் நதியா, தஜ்லா நதியா, ஃபுராத் நதியா. பார்த்தா அந்த தவணை நெருங்க போது இவர் திரும்ப வர்றதுக்கு, அந்த கடலில் பயணம் செய்வதற்கு வாகனமே கிடைக்கல. யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை சொல்லி வாங்கினேனே, நீ பெரிய சாட்சியாளன், போதுமான சாட்சியாளன் என்று சொன்னதால் எனது சகோதரன் எனக்கு கொடுத்தானே, நீ சிறந்த பொறுப்பாளன் என்று சொன்னதால் அவன் எனக்கு கொடுத்தானே. இங்கேயும் அங்கேயும் தேடுகிறார், ஓடுகிறார், அலைகிறார், வாகனமே கிடைக்கல. வாகனம்னா அந்த கடலை கடக்கிறதுக்கு தோணியோ, போட்டோ, என்னமோ அந்த காலத்தில் எது இருந்துச்சு, கிடைக்கல. என்ன செஞ்சார்? பார்த்தார், ஒரு மரத்துண்டு, மரக்கட்டை எடுத்தார், அது தோணினார், அதுக்குள்ளார அந்த காசை வச்சார். திரும்ப அந்த கட்டையை எடுத்து அது மேலே வச்சு ஆணியை அடிக்கிறார், பூசுறார். யா அல்லாஹ், என்னுடைய சகோதரனிடம் இருந்து இன்ன தவணையில் கொடுப்பேன் என்று உனது பெயரை சொல்லி வாங்கினேன், யா அல்லாஹ் இதை நீ கொண்டு போய் சித்திரு அப்படின்னு தூக்கி போடுறார். பாத்தீங்களா, இவர் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சகோதரர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விறகு சேர்ப்பதற்காக, அந்த காலத்தில் ஏதாவது கப்பல் தோணி கடல்ல உடஞ்சி போயிருச்சுன்னு சொன்னா அது கரையில வந்து ஒதுங்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒதுங்கினா எடுத்துட்டு வருவோமே சொல்லிட்டு கடற்கரைக்கு பக்கத்தில் உள்ளவங்க போறது வழக்கம். அந்த மாதிரி போனா அந்த கட்டை வருது. சரி, அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு குடும்பத்தாருக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு உதவுமே தூக்கிட்டு வந்தா அந்த கட்டையை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏதோ அந்த இடத்துல பொழந்து தோண்டி ஏதோ ஒரு பொருள் வைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. தோன்றாரு இன்னார், இன்னாரிடத்துல வாங்கி இந்த கடன், யாரெல்லாம் இதை கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு எழுதி அதே அமௌண்ட் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறார். முடிஞ்சுச்சா? இதோட முடியல, முடியல சம்பவம். ஆனாலும் அந்த மனிதர் தேடிக்கொண்டே இருக்கிறார், ஏதாவது ஒரு வாகனம் கிடைக்குமா என்று. வாகனம் கிடைக்குது, தேடி வர்றார். அந்த காசை எடுத்துக்கிட்டு, சகோதரா உனக்கு நான் இந்த தவணையை சொன்னேன், அல்லாவின் பெயரை சொல்லி வாங்கினேன், அந்த தவணை வந்தது, ஆனால் எனக்கு வாகனம் கிடைக்காததால் வர முடியவில்லை, இதோ அந்த காசு இந்தா என்று கொடுக்கிறார். இங்கு அங்குள்ள அமானிதத்தை பாருங்கள். யாருடைய அமானிதம்? அந்த மனிதர். இன்று நம்மால இருந்தா அந்த மனிதர் கேட்கிறார், சகோதரா இப்படி இப்படி ஒரு மரத்தை கண்டேன், எடுத்து வந்தேன், அதில் இப்படி இப்படி இருந்தது, அதை நீங்கள் அனுப்பினீர்களா? அவர் சொன்னார், ஆம் என்று. சந்தோஷப்படுங்கள், அது என்னுடைய கையில் கிடைத்து விட்டது, அது எனது கையில் கிடைத்து விட்டது. வந்தவர் தான் கொண்டு வந்த காசு எடுத்துட்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தியவராக திரும்புகிறார். அன்பானவர்களே, இது ஈமானிய உணர்வு, இது இரையச்சம். ராத்திரில எந்திரிச்சு தகஞ்சித்து தொழுகிறது மட்டுமல்ல இரையச்சம், கரண்டைக்காலுக்கு மேல ஜுப்பா போடுறது மட்டுமல்ல இரையச்சம், நீளமான தாடி வளர்ப்பது மட்டுமல்ல இரையச்சம், பெண்களை பார்த்தால் பார்வைகளை தாழ்த்தி கொண்டு செல்வது மட்டுமல்ல இரையச்சம், தொழுகையிலே புஜத்தை தாழ்த்தி குனிந்து நிற்பது மட்டுமல்ல இரையச்சம். அல்லாஹுடைய தீனிலே இந்த இரையச்சம் என்பது விசாலமான ஒன்று, வியாபித்திருக்கக்கூடிய ஒன்று. இபாதத்தில் இருக்க வேண்டும், முஆமலாத்திலே இருக்க வேண்டும், மனைவிக்கு மனைவியிடத்திலே இருக்க வேண்டும், மனைவிக்கு மத்தியிலே இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு மத்தியிலே இருக்க வேண்டும், பிள்ளைகளுடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் ஒரு தக்குவா உள்ளவர். எப்படி இன்றைய காலத்தில் எப்படி சொல்ற கூடிய நிலைமைக்கு ஆளாயிருச்சுன்னு சொன்னா, தாடி வச்சவங்களை நம்பாதீங்க, தொப்பி போட்டவங்களை நம்பாதீங்க, மாதல்லா. வார்த்தைகள் எப்படி தவறாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்று மக்களுடைய மனநிலை. சில பேர் ஏமாத்துறதுக்கே இப்படி செய்யறாங்க, அதனால சில பேர் இப்படி தவறா சொல்றாங்க. அப்படி சொல்வதும் தவறு, அது புரிஞ்சுக்கணும். எப்படி தாடி வச்சவங்களை நம்பாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, அது குஃபுருக்கு நெருக்கமான பாவம் என்பதை மறந்து விடாதீர்கள். தொப்பி போட்டவங்களை நம்பாதீங்க என்று சொன்னா, அது ஒரு இறை நிராகரிப்புக்கு சமமான பாவம் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படி சொல்வது தவறு. ஒருவன் ஏமாற்றுவதற்காக தாடி வைத்திருக்கிறான், புரியுதுங்களா வித்தியாசம்? தாடி வைத்தவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றால், நபியின் சுன்னாவிற்காக தாடி வைத்தவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள். ஒழுக்கம் என்பதால் தொப்பி அணிந்தவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள். மார்க்கத்திற்காக மார்க்க ஒழுக்கங்களை மார்க்க ஆடைகளை அணிபவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள், வஞ்சகம் செய்ய மாட்டார்கள். ஏமாற்றக்கூடியவர்களில் சிலர், ஏமாற்றக்கூடியவர்களில் சிலர் ஏமாற்றுவதற்காக நீல அங்கி அணிந்திருக்கலாம், நீல தாடி வைத்திருக்கலாம், தொப்பி அணிந்திருக்கலாம், ஒழுக்கசாலிகளைப் போல அவர்கள் காட்டிக்கொள்ளலாம். அதனால ஒருத்தர் இப்படி சொன்னால், இப்படி தாடி வச்சவங்களை நம்பாதீங்க, தொப்பி போட்டவங்களை நம்பாதீங்க என்று சொன்னால், அவர் மார்க்கத்தை பரிகாசம் செய்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கும். சரி அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த அமானிதத்தை பேணுவதை எல்லா நபிமார்களுடைய குணமாக அடிப்படை அகலாக்காக ஆக்கியிருக்கிறார். குரான்ல சூரத்து ஷுஆராவை எடுத்து படிச்சு பாருங்க. எல்லா இறை தூதர்களும் தங்களது சமூகத்தை பார்த்து சொன்னது, இன்னிலக்கும் ரசூலுன் அமீன், என் சமுதாயமே, நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தூதராக இருக்கிறேன், நான் உங்களுக்கு தூதராக இருக்கிறேன், நானோ நம்பிக்கைக்குரியவன், என்னை நீங்கள் நம்பலாம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள் நுபுவத்திற்கு முன்பே, நபித்துவத்திற்கு முன்பே எப்படி அழைத்தார்கள்? அல் அமீன், அஸ்ஸாதிக் அல் அமீன். அபு சுஃபியான் கேட்கிறாரு, ஹிர்கல் அந்த நபின்னு சொல்றாரு, அவர் எப்பயாவது மோசடி பண்ணியிருக்கிறாரான்னு சொல்லிட்டு, வாக்குகளை மீறி இருக்கிறாரா? சொல்லுகிறார், இல்லை, அவர் மோசடி செய்ததல்ல. அன்பானவர்களே, இது அல்லாஹு தஆலா நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பண்பு. இந்த பண்பின் மீதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை உருவாக்கி இருக்கிறார்கள், நம்முடைய சமூகத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். இந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழுத்தம் அழுத்தமாக, ஒவ்வொரு ஹதீஸை நீங்கள் கவனிக்கும் போதும், ஒவ்வொரு ஹதீஸினுடைய அந்த வார்த்தைகளும், ஒவ்வொரு விதத்திலே இந்த அமானிதத்தை பேணுவதையும் வாக்குகளை பேணுவதையும் நமக்கு வலியுறுத்துகிறது. இப்ப ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப பல வகையில் சொல்லப்பட்டால் அது ரொம்ப சீரியஸான மேட்டர், ரொம்ப 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 சீரியஸான மேட்டர் என்று அர்த்தம் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், டக்குன்னு புரியறதுக்கு, தொழுகை. சரியா, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தொழுகையை நிலைநிறுத்துங்கள், கட்டளையா? முடிஞ்சிச்சா? இதுவே 80 இடத்துல குறைஞ்சது. தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று. சரியா? அதுக்கு பிறகு முஸ்லிம்கள் யார்? வல் முகீமீன சலா, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்கள். இப்படி இதோட முடிஞ்சா இல்ல, திரும்ப ஹாஃபிது அல சலவாத், தொழுகைகளை பேணுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதோட முடிஞ்சிச்சா இல்ல, இன்ன சலாத்த காணத்தாளல் முஃமினீன கிதாப மௌகூதா, நிச்சயமாக தொழுகை நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது. இதோட முடிஞ்சிச்சா இல்ல, வல்லதீனஹும் அலா சலாத்திஹிம் தாயிமூன், மூமின்கள் யார் தங்களது தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள். இதோட முடிஞ்சிச்சா இல்ல, வல்லதீனஹும் அலா சலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், மூமின்கள் யார் தங்களது தொழுகைகளை கண்டிப்பாக கவனமாக பேணுவார்கள். இதோட முடிஞ்சிச்சா இல்ல, فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات, ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் இச்சையை பின்பற்றுவார்கள், தொழுகையை வீணடிப்பார்கள், அவர்கள் கேடுகட்ட நரகத்திலே செல்வார்கள். فسوف يلقون غيا. இதோட முடிஞ்சிச்சா இல்ல, فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون, அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். யார் அவர்கள்? தொழுகையின் நேரங்களை கவனிக்காமல் இருப்பவர்கள். புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹு தஆலா தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? வக்தில தொழுங்க, ஜமாத்தோட தொழுங்க, நேரத்தில் தொழுங்க, சுன்னத்து முஸ்தஹபுகள் ஃபரதுகளை பேணி தொழுங்க, அதான அர்த்தம். தொழுங்கள் என்பதற்கும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்பதற்கும் அந்த ஒரு வார்த்தையே ஒரு இடத்திலேயே முடிச்சானா? இல்லை, அதையே அல்லாஹு தஆலா 80 மேற்பட்ட இடங்கள், அது போக எத்தனை எத்தனை கருத்துகளிலே அல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறான். அன்பானவர்களே, அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமானிதத்தை பற்றி பேசும்போது, குர்ஆனுடைய வசனங்களையும் பார்த்தீர்கள், ஹதீஸுகளிலும் ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் போதுமாக்கிக் கொள்ளவில்லை. இந்த அமானிதத்தினுடைய விபரீதம், இந்த அமானிதத்தினுடைய சீரியஸ்னஸ், இதனுடைய அந்த முக்கியத்துவம் அவ்வளவு பெரிய ஒன்று. அதனாலதான் எவ்வளவு ஹதீஸ் பாருங்க, இமாம் அஹ்மது அறிவிக்கிறாங்க, அனஸ் இப்னு மாலிக் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள், சொன்னார்கள் அந்த பிரசங்கத்திலே, லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாருக்கு அமானிதம் இல்லையோ அவருக்கு ஈமானே இல்லை. இதுக்கு பிறகு நீங்க தௌஹீதுல தௌஹீது ருபூபியத்து, தௌஹீது உலூஹியத்து, தௌஹீதுல் அஸ்மா வசிஃபாத்னு நீங்க படிச்சாலும் சரியே இல்லையா? அக்கீதாவை படிப்பது அது ஈமானுடைய பாதை. அது அந்த அக்கீதா உங்களுக்கு அஹ்லாக் வரை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் அது அக்கீதாவே இல்லை. புரிஞ்சுச்சுங்களா இல்லையா? இன்னைக்கு அன்பானவர்களே, நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பதிவு செய்தே ஆக வேண்டும். நம்மிலே சிலரிடத்திலே கொள்கை சரியாக இருக்கிறது, ஆனால் குணம் சரியாக இருப்பதில்லை இல்லையா? மறக்க முடியுமா? ஷிர்க் செய்யறது கிடையாது, தர்காக்கு போறது கிடையாது, தாயத்து கட்டுறது கிடையாது, நேர்ச்சி கிடையாது, இன்னும் எத்தனையோ விஷயங்கள். தௌஹீதுல அகீதால பேணுதலா இருக்கிறாங்க, அகீதாவுடைய வகுப்புக்கு வருவாங்க, அகீதாவுடைய வகுப்பு நடத்துவாங்க. முடிஞ்சிருச்சா? எந்த அகீதா உங்களது குணத்தை மாற்றவில்லையோ அது அகீதாவே இல்லை. எந்த அகீதா உங்களது அஹ்லாக்கை மாற்றவில்லையோ அது அகீதாவே இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை இன்றைக்கு போய் ராத்திரில எடுத்து படிச்சு பாருங்க, அகீதாவையும் அஹ்லாக்கையும் பிரிக்காம தான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆனை. இப்ப போய் வீட்டில் போய் எங்கேயாவது ஒரு இடத்தை எடுங்க, எங்கே அல்லாஹ் அகீதாவை சொல்லுகிறானோ அதே வசனத்தில் அதோடு சேர்த்து அஹ்லாக்கை சொல்லுகிறான் இல்லையா? அடுத்து என்ன? நான்காவது அத்தியாயத்தின் 36 வசனம், ஒரு சின்ன உதாரணம், வபில் வாலிதைனி இஹ்ஸானா வபில் குர்பா வல் யதாமா வல் ஜாரி ஸில் ஜுனுபி வல் ஜாரி ஸில் ஜுனுப் வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி. அல்லாஹு அக்பர். போய்கிட்டே இருக்கிற அல்லாஹு தஆலா, அல்லாவை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோர்களுடன் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள், அனாதைகளோடு உறவுகளோடு, அண்டை வீட்டாரோடு, நெருங்கிய அண்டை வீட்டாரோடு, காஃபிரான அண்டை வீட்டாரோடும், எத்தீம்களோடு. இன்று நம்ம ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுக்கிட்டோம். சிலர் இடத்துல அக்கீதா இருக்கு அகலாக் இல்ல, சிலர் இடத்துல இபாதத் இருக்கு முஆமலாத் இல்ல, சிலர் இடத்துல முஆமலாத் இருக்கு இபாதத் இல்ல, சிலர் இடத்துல குடும்பத்துல பழகும் பொழுது மாஷராத்துல அவ்வளவு அழகான மென்மையாளரா இருக்கிறாரு ஆனா பொருளாதாரத்துல சரியில்லை. தீனை எப்படி பங்கு போட்டு வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா? அஸ்தஃபிருல்லாஹ் அலஅஸீம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு ஹதீஸையும் சேர்த்து சொல்றமா, முஸ்லீமுடைய ஹதீஸ். ஒருத்தர் வந்து கேட்கிறார், மா அந்த உங்களை பத்தி ரொம்ப பேசிக்கிறாங்க வெளியில, நீங்க யாருன்னு கேக்குறாரு. ஆராபி கிராமத்தில இருந்து வர்றவர், சிரிப்பா இருக்கு அவங்க கேக்குறதுலாம். மா மண் அந்தன் கூட கேட்கல, எப்படி கேக்குறாரு? மா அந்த அரபில மா அந்தனா வேற அர்த்தம், மண் அந்தனா வேற அர்த்தம். சில நேரங்களில் மாவை மண்ணுக்கும் மண்ணை மாவுக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனா இவர் என்ன கேட்கிறாரு, உங்களை பத்தி ரொம்ப குழப்பமா பேசிக்கிறாங்களே, உங்களுடைய உண்மை நிலைத்தான் என்ன? அதுக்காக வேண்டிதான் மாங்கிற வார்த்தையை கேட்கிறார். அப்ப நபி சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுன் நான் நபிங்கிறாரு. அரபில நபினா அவருக்கு என்னன்னு தெரியும். மா நபியும் நபினா என்னங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஅஸனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். அப்படியா? எதுக்கு அனுப்புனா? கேள்வியின் அடுத்து பிம பஅஸக, எதுக்கு அனுப்புனா? பாத்தீங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த இடத்துல, சுப்ஹானல்லாஹி ரப்பில், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை அனுப்பினான். எதற்கு தெரியுமா? பஅஸனி அல்லாஹு அஸ்ஸ வஜல் பி இபாதத்திஹி, அவனை வணங்குவதற்கு, அவனை வணங்குவதற்கு அழைப்பதற்கு என்னை அனுப்பினான். முடிஞ்சிச்சா? முடிச்சிட்டாங்களா? இல்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா? வஸிலத்தில் அர்ஹாம், உறவுகளை சேர்த்து வாழ்வதற்கு. வகஸ்ரில் அஸ்னாம், சிலைகளை உடைப்பதற்கு. முன்னாடி அக்கீதா, பின்னாடி அக்கீதா, நடுவுல அஹ்லாக். அல்லாஹுவை மட்டும் வணங்குவதற்கு அக்கீதா, அதுக்கு அடுத்து கடைசியில சிலைகளை உடைப்பதற்கு அக்கீதா, நடுவுல என்ன? வஸிலத்தில் அர்ஹாம், உறவுகளை சேர்ப்பதற்கு. அதான் நீங்க குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க, எங்கெல்லாம் முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை, காஃபிர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறானோ, வயக்துஊன மா அமரல்லாஹு அய்யூஸல பிஹி, எந்த உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அந்த உறவுகளை காஃபிர்கள் முறிப்பார்கள். மூமின்கள் யார்? உறவுகளை சேர்த்து வாழ்வார்கள். அஹ்லாக் இல்லாத அக்கீதா இல்ல, அக்கீதா இல்லாத அஹ்லாக்கும் இல்ல. ஒருத்தர் சொல்லிக்கிறார், நீங்க ஏங்க இப்படி, ஏங்க நான் யாருக்கும் துரோகம் பண்றதில்லை, நான் நல்லவனா இருக்கிறேன், என்ன நல்லா நரகத்தில் போட்டுருவானா? சில பேர் தொழுக மாட்டாங்க, கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எங்க நான் எல்லாருக்கும் நல்லது செய்யறேன், தாய்க்கு நல்லது செஞ்சிருக்கிறேன், தந்தைக்கு நல்லது செஞ்சிருக்கிறேன், உறவுகளை பேண்டேன், எல்லாம் செஞ்சிருக்கிறேன், எல்லாத்துக்கும் நரகத்தில் போட்டுவானா? இப்படி அன்பானவர்களே, இந்த மார்க்கத்தை ஏற்றத்தாழ்வாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அப்படி அல்ல. இங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமானிதம் இல்லை என்றால் ஈமான் இல்லை. சொன்னார்கள், வலா தீன லிமன் லா அஹ்தலஹு, யாரிடத்தில் ஒப்பந்தம் இல்லையோ, அதாவது ஒப்பந்தத்தை பேணுவது இல்லையோ, அவரிடத்தில் தீனே இல்லை. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அறிவிக்கின்றார்கள், அர்பஉன் இதா குன்ன ஃபீக ஃபலா அலைக மா ஃபாதக மின் அத்-துன்யா, நான்கு குணங்கள் உங்களிடத்திலே இருந்தால் இந்த துன்யாவில் எது உங்களுக்கு தவறினாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், நான்கு குணங்கள் உங்களிடத்திலே இருந்தால் இந்த துன்யாவில் எது உங்களுக்கு தவறினாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. உங்களுக்கு உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், கண்டிப்பா அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். என்ன சொல்லியிருப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ராத்திரில தஹஜ்ஜத் தொழுகிறது, திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது, இப்படி அல்லது வருஷம் வருஷம் உம்ரா போறது, வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போறது, இப்படிலாம் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்கள், அர்பஉன் இதா குன்ன ஃபீக, நான்கு விஷயங்கள் இருந்தால் ஃபலா அலைக மா ஃபாதக மின் அத்-துன்யா, துன்யாவில் எது தவறினாலும் அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இங்க முதல்ல புரியணுங்க, நம்ம நேத்து செஞ்ச பயானி சேர்த்து சேர்த்து கொண்டு வாங்க. முதல்ல எனக்கு தீன் தான் பெருசுங்கிற மனநிலையில் உள்ளவங்களுக்கு தான் இந்த ஹதீஸ்லாம். யாருக்கு? யாருக்குங்க? எனக்கு தீன்தான் முக்கியத்துவம் என்ற மனநிலையில் உள்ளவர்களுக்கு எனக்கு மறுமைதான் உண்மையான வாழ்க்கை, என்னுடைய தேடல் சொர்க்கம், நான் திருப்திப்படுத்த வேண்டியது முதலில் எனது ரப்பை என்ற கொள்கையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஹதீஸ் பயன்தரும். யார் திருகம் தீனாருக்கு அடிமையாகி விட்டார்களோ, யார் காசு பணத்திற்கு அவற்றை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு இந்த ஹதீஸ்லாம் ஒன்றும் பயன் தராது. சொல்றது விஷயம் விளங்குச்சுங்களா? யாருக்கு தீன் பெருசு, உயிரை விட தீனை யார் மதிப்பார்களோ அவங்களுக்கு தான் இந்த ஹதீஸ் பயன் தரும். இல்லையா, உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன், உயிரே போனாலும் வாக்கை மீற மாட்டேன், ஏன், இது எனது தீன். அப்படி உள்ளவங்களுக்கு தான் இந்த ஹதீஸ் பயன் தரும். நான்கு விஷயங்கள் வந்துவிட்டால் உங்களுக்கு துன்யால எது தவறுனாலும் சரி, நீங்க ஆட்சியாளராக இருந்து ஆட்சியே போனாலும் சரி, நீங்கள் பெரிய செல்வந்தராக இருந்து உங்களது செல்வமெல்லாம் நீர் மூலமானாலும் சரி, நீங்கள் பெரிய வசதி உள்ளவராக இருந்து உங்களுக்கு அத்தனை வசதிகளையும் நீங்கள் இழந்தாலும் சரி, அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி சொல்லாலும். அப்ப அந்த நான்கு விஷயங்கள் என்ன? முதலாவதாக சொன்னார்கள், ஹிஃபுது அமானத்தின், ஹிஃபுது அமானத்தின், அமானிதத்தை பேணுவது, வசிதுக்கு ஹதீஸின், உண்மை பேசுவது, வஹுஸ்னு ஹலீகத்தின், நல்ல அழகான குணம், வஇஃபத்துன் ஃபீ துஹ்மத்தின், ஆசை இருந்தாலும் யாரிடத்திலும் கேட்காமல் ஒழுக்கமாக இருப்பது, யாசகம் கேட்காமல் இருப்பது. இந்த நான்கு குணங்கள் இருந்தால் இமாம் அஹ்மத் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ, நான்கு குணங்கள், ஹிஃபுது அமானத்தின், ஹிஃபுது அமானத்தின், வஸிதுகு ஹதீஸின், வஹுஸ்னு ஹலீகத்தின், வஇஃபத்துன் ஃபீ துஹ்மத்தின், ஆசை இருந்தாலும் ஆனால் தனது நாவை பாதுகாப்பது, யாரிடத்திலும் கேட்காமல் இருப்பது. அல்லாஹ் வைத்துவிட, அல்லாஹ் எனக்கு எனது தேவையை நிறைவேற்றிக் கொடுப்பான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், நான் எந்த விஷயத்தில் எப்படி சொல்லிட்டு வரேன்னு நீங்க கவனிக்கணும். அமானிதத்தை பேணுவதை பற்றி எத்தனை வாக்கியங்களில் எந்தெந்த கோணங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள், ஒன்றொன்றும் எந்தெந்த கோணத்திலே நமக்கு இந்த அமானிதத்தின் முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறது, அதுக்கு தான் இந்த ஹதீஸ் சொல்றேன். அடுத்து பாருங்க, சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ், ஹஜ்ஜத்துல் விதா, எங்கே நம்மை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களை பிரிய போகிறேன், லல்லீலா அல்காக்கும் பஅதாமி ஹாதா, இந்த வருடத்திற்கு பிறகு நான் உங்களை சந்திக்காமல் போகலாம் என்று தனது பிரிவை பற்றி எங்கே நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்களோ அங்கே நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா? மன் கானத் இந்தஹு அமானதுன் ஃபல்யுஅத்திஹா இலா மன் இத்தமனஹு அலைஹா. யாரிடத்திலே அமானிதம் இருக்குமோ அந்த அமானிதத்தை கொடுத்தவரிடத்திலே அந்த அமானிதத்தை அவர் ஒப்படைத்து விடட்டும் என்று சொல்லிவிட்டு தனது இரு கரத்தையும் விரித்து, நான் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிவிட்டேனா, நான் உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களிலே ஒருவர் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அமானிதத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகளை ரொம்ப ஒரு நமக்கெல்லாம் பயத்தை கொடுக்கக்கூடிய ஹதீஸ் சொல்கிறார்கள். ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு, ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு ஹதீஸுகளை எங்களுக்கு சொன்னார்கள். கத் ரஐது அஹதஹுமா, ஒன்றை நான் பார்த்து விட்டேன், வான அன்தஸிருல் ஆகர், மற்றொன்றை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சொன்னார்கள், அமானிதம், அமானிதம் மனிதர்களின் கல்புகளுடைய ஆழத்திலே வேர்களிலே இறங்கியது, அதற்கு பிறகு குர்ஆன் இறங்கியது. அந்த குர்ஆனை அவர்கள் ஃபஅலிமு மினல் குர்ஆன் வஅலிமு மினஸ் சுன்னா, குர்ஆனை அவர்கள் சரியாக புரிந்தார்கள், ஹதீஸை சரியாக புரிந்தார்கள். முதல்ல அமானிதம் இறங்கியது, பிறகு குர்ஆன் இறங்கியது. நபித்தோழர்கள் அந்த குர்ஆனை சரியாக கற்றார்கள். அலிமு என்று சொன்னால் குர்ஆனுடைய இல்மை எடுத்தார்கள் என்றால் சரியாக எப்படி எடுக்க வேண்டுமோ அப்படி எடுத்தார்கள். சுன்னாவை அவர்கள் அறிந்தார்கள் என்றால் எப்படி சுன்னாவை அறிய வேண்டுமோ அப்படி எடுத்தார்கள். இங்க ஒண்ணு புரியணும், நம்ம காலத்துக்குன்னே சொல்லப்பட்ட ஹதீஸ் மாதிரி இருக்குது. முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களின் மீது யுசக்கீஹிம், அந்த உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, ஈமானுக்கு முரணான அந்த விஷயங்களை களைந்து எறிந்தார்கள். புரியுதா? தஸ்கியா, தஸ்ஃபியா, சுத்தப்படுத்தினார்கள். அதுக்கு பிறகுதான் சும்ம நஸல் அல் குர்ஆன், குர்ஆன் இறங்கியது. என்ன அர்த்தம்? குர்ஆனுடைய சட்டங்கள் இறங்கின. ஃபஅலிமு மினல் குர்ஆன், அப்போது குர்ஆனை கற்றார்கள், சுன்னாவை கற்றார்கள். புரிஞ்சுச்சா இல்லையா? இங்க என்ன அர்த்தம் வருகிறது? யார் அஹ்லாக்கை கற்காமல், தன்னுடைய கல்பை சுத்தப்படுத்தாமல், நல்லா புரியுதுங்களா இல்லையா? யார் தன்னுடைய கல்பை சுத்தப்படுத்தாமல் இந்த தீனை கற்பதற்கோ கற்பிப்பதற்கோ அணுகுவார்களோ, அவர்கள் வழிகாட்ட மாட்டார்கள், வழி கெடுப்பார்கள். புரிஞ்சுச்சுங்களா இல்லையா? யார் தன்னுடைய கல்பை சுத்தப்படுத்தாமல் இந்த தீனை கற்பதற்கு வருவார்களோ அல்லது கற்பிப்பதற்கு வருவார்களோ, அவர்கள் வழிகாட்ட மாட்டார்கள், வழி கெடுத்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். சுத்தப்படுத்தப்படாத, தூய்மைப்படுத்தப்படாத உள்ளங்கள் குர்ஆனை கற்கின்றன, ஹதீஸுகளை கற்கின்றன. எனவே அவை தர்க்கங்களாக, வீண் விவாதங்களாக, குழப்பங்களாக மக்களை நேர்வழியிலிருந்து திசை திருப்புவதாக, சத்தியத்தை புறக்கணிப்பதாக, சத்தியத்தை மறுப்பதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்பின் மீது முயற்சி செய்ததற்கு பிறகு, தஸ்கியா பண்ணதற்கு பிறகு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் சஹாபாக்களுக்கு. சொல்ல சொல்ல அவர்களுக்கு ஈமான், ஆயத்துகள் இறங்க இறங்க, ஃபஸாதத்துஹும் ஈமான், ஃஅம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்துஹும் ஈமானா. இன்னொரு இடத்துல ஈமானம் ஈமானையும், அவர்களது ஈமானோடு ஈமானை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தது. சொல்ல 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 சொல்ல. புரிஞ்சுச்சா இல்லையா? புரியல. யாருக்கு அந்த சுத்தம் வரவில்லையோ அவர்களுக்கு, ஃபஸாதத்துஹும் ரிஜிஸன் இலா ரிஜிஸிஹிம், அவர்களது அசுத்தத்தோடு அசுத்தத்தை அவர்களுக்கு அதிகப்படுத்தியது. இன்று இந்த இடத்துல இந்த விஷயத்தை கண்டிப்பா சொல்லணும். எவ்வளவு ஹதீசுகள் இன்று மறுக்கப்படுகின்றன! இந்த ஹதீசுகள் எல்லாம் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டப்பட்டன, தாபிஈன்களுக்கு ஓதி காட்டப்பட்டன, அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. இன்று குர்ஆனுடைய வசனங்களே சிலருக்கு சந்தேகத்தை உண்டாக்குகின்றன, நபி மொழிகள் பலருக்கு சந்தேகங்களை உண்டாக்குகின்றன. ஏன்? நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்கும். பாருங்க, அடுத்து சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக, பிறகு நபி அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் இந்த அமானிதம் எடுக்கப்பட்டுவிடும் என்பதை பற்றி. புரிஞ்சுங்களா? முதல்ல என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அமானிதம் மனிதர்களுடைய கல்புகளின் வேர்களிலே இறங்கியது, மனிதர்களின் கல்புகளின் வேர்களிலே இறங்கியது, பிறகு குர்ஆன் இறங்கியது. அதாவது குர்ஆனுடைய சட்டங்கள் இறங்கின. ஃபஅலிமு மினல் குர்ஆன், குர்ஆனுடைய இல்ம் அவர்களுக்கு வந்தது. வஅலிமு மின சுன்னா, சுன்னாவுடைய இல்ம் அவர்களுக்கு வந்தது. சரியா? பிறகு சொன்னார்கள் இந்த அமானிதம் ஒரு காலத்தில் எடுக்கப்பட்டுவிடும் என்று. எப்படி எடுக்கப்பட்டுவிடும்? மனுஷன் தூங்குவான், அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த அமானிதம் எடுக்கப்பட்டுவிடும். எப்படி? நல்ல தொழுகையாளியா தான் இருந்தான், நல்ல தக்குவாதாரியா தான் இருந்தான், ரொம்ப இபாதத்தாலியா, ரொம்ப பேணுதலா தான் இருந்தான். பாருங்க, இங்கதாங்க அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க துவா, அல்லாட்ட துவா கேட்கணும். துவா கேட்டாதான் தப்பிக்க முடியும். அல்லாஹும்ம லா தஃப்தினா ஃபீ தீனினா, யா அல்லாஹ் எங்களது தீனில எங்களை சோதித்து விடாதே. வலா தஜ்அலி துன்யா, அல்லாஹும்ம லா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா, யா அல்லாஹ் எங்களது தீனிலே எங்களுக்கு சோதனையை வைத்து விடாது. வலா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா, எங்களது கவலைகளை எல்லாம் துன்யாவாக ஆக்கி விடாது. வலா மப்லக இல்மினா, எங்களது இல்முகளை எல்லாம் துன்யாவாக ஆக்கி விடாது. ஏதாவது தெரியுமாப்பா தொழுகையை பற்றி? எனக்கு தெரியாது. காசு சம்பாதிக்கிறத பற்றி அது தெரியும். இப்படி என்னப்பா உனக்கு கவலை இருக்கு? மார்க் என்னங்க பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளைய பத்தாச்சு, இன்னைக்கு பிள்ளைக்கு வீடு வாங்கணும், பொண்டாட்டிக்கு சொத்து வாசி வைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும். புரியுதா இல்லையா? எப்படி துவாசி சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் லா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா, எங்களுடைய சோதனையை எங்களுக்கு தீனிலே வைத்து விடாது. வலா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா, துன்யாவை எங்களது கவலையாக ஆக்கி விடாது, துன்யாவை எங்களது அறிவாக ஆக்கி விடாது. இப்ப பாருங்க, காசு பணம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒருத்தர் அல்லாஹ்னு நிம்மதியா இருந்தார் இல்லையா? சொல்லுங்க, அல்லாஹ் கரெக்டா தொழுதாரு, வச்சாரு, கிளீனா இருக்குது. இவரை பார்த்தாரு ஒரு கூட்டாளி, மாஷா அல்லாஹ் மசூத் பாய் என்ன அழகா இருக்காரு, எவ்வளவு பெரிய தாடி, எவ்வளவு பெரிய தக்குவாதாரியா இருக்காரு, பா பேசினாலே ஹதீஸ் தான் பேசுற. மசூத் பாய் நீங்க என்ன வியாபாரம் செய்றீங்க பாய்? நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன். அப்படியா பாய், உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதா பாய்? என்கிட்ட நிறைய காசு இருக்கு, ஏதாவது நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா, எனக்கு கூட கொஞ்சம் தேவைப்படுது தான், பரவாயில்ல கொஞ்சம் கொடுங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்படி இப்படி செஞ்சுக்கலாம் அப்படி அப்படின்னு கொஞ்சம் கட்ட தூக்கி கொடுத்தாருங்க. உடச்சு அவ்வளவுதான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சும்மா சொல்றேன், யாரும் அவரை பார்க்காதீங்க, அவரை தப்பா நினைச்சுக்காதீங்க, நிலைமையை சொல்றேன். ஹதீஸுக்கு உதாரணத்துக்காண்டி சொல்றேன். அதாவது ஒருத்தர் ராத்திரில தூங்குறாரு, அமானிதம் எடுத்து போயிடுச்சு, அமானத்தும் மின் கல்பிஹி, அவருடைய உள்ளத்திலிருந்து அமானிதம் போய்விட்டது. அந்த அமானிதம் கடைசியில் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு அதாவது அதாவது எப்படின்னு சொன்னா, இந்த ஒரு காயப்பட்டா எப்படி, ஒரு காயம் காயத்தினுடைய தழும்பு எப்படி இருக்கும், கையில காயப்பட்டுச்சு அதனுடைய தழும்பு எப்படி இருக்கும், காயம் ஆறுனதுக்கு பிறகு ஒரு காலத்தில் இந்த இடத்துல காயம் இருந்துச்சு, இப்ப காயம் இல்லை, என்ன இருக்கு, அதனுடைய அடையாள தழும்பு தான் இருக்கு. அந்த மாதிரி ஆகிவிடும். என்னாச்சு, நேற்று வரைக்கும் அமானிதமா இருந்தாரு, கிளீனா இருந்தாரு, அஞ்சு ரூபா பத்து ரூபாய் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டாரு. எப்படி அஞ்சு ரூபா கடன் வாங்கினப்பலாம் தேடி வந்து, இப்போ வேணாம்ப்பா மறுமையில் வந்துப்பான்னாரு. இதை பார்த்துட்டு அஞ்சு லட்சத்தை கொடுத்தோன்ன முடிச்சுக்க, எப்படி ஒரு ரூபா வாங்கியிருப்பாரு, அங்கிருந்து வருவாரு, கதவை தட்டுவாரு, கதவை தட்டி, பாய் வசினி பாய் என்னத்தா, நேற்று நான் உங்கள்கிட்ட ஒரு ரூபா வாங்கினேன், என்னங்க இதெல்லாம் வாங்கினாங்க, எல்லாம் மறுமையில் கேட்டுவாங்க, ஒரு ரூபா நாளைக்கு வந்து அமலை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா. இதை பார்த்தவொன்னே வசினி பாய் சுபஹானல்லாஹ், இந்த காலத்தினுடைய என்ன இமாம் ஷாஃபியே இவர் தான்ப்பா, என்ன சுஃபியானு சௌரியே நேராக வந்த மாதிரி, என்ன அல்லாஹ் அக்பர், அதோட முடிஞ்சு போச்சு. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. அடுத்து இந்த அஞ்சு ஐம்பதா, ஐம்பது ஐநூறா, ஐநூறு ஐயாயிரமா, ஐயாயிரம் ஐம்பதனாயிரமா, ஐம்பதனாயிரம் அஞ்சு லட்சமா, அஞ்சு லட்சம் அஞ்சு கோடியா மாறும் பொழுதுதான் என்ன ஆச்சு, நஃப்ஸு விளையாடுது. என்னாச்சு, நஃப்ஸு விளையாடுது, நஃப்ஸு நேத்து வரைக்கும் கரெக்டா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, இப்ப எதுக்கு, நம்ம பார்ட்னர் அவன் சும்மா காசை கொடுத்து தூங்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு இவ்வளவு லாபம் கொடுக்கணுமா நம்ம? எப்படி நம்ம பார்ட்னர் சும்மா காசை கொடுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு நம்ம இவ்வளவு லாபம் கொடுக்கணுமா? அதான் ஒரு வருஷம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்ல, ஒரு ரெண்டு மாசம் கொடுக்காட்டி என்ன இருக்கு? எப்படி முடிஞ்சு, இப்ப துக்பதுல் அமானத்து மின் கல்பிஹி போச்சு. இப்ப தொழுகலாம் இருக்கும், நோம்பும் இருக்கும், தியாமுல்லையில் இருக்கும், ஆனா போச்சு, என்ன போயிருச்சு, அமானிதம் போய்விட்டது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். யா அல்லாஹ் சொல்லி அடுத்து சொன்னார்கள், ஏன்னா நான் சொல்றது எதை நான் கற்பனைக்கு சொல்றேன்னு வழங்காதீங்க. ஹுதைஃபா ரழியல்லாஹு அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க, உதாரணம் சொல்றாங்க, காயத்துடைய தழும்பு சும்மா ஒரு நெருப்பு கங்கு இப்படி படுது, தட்டி விட்டுறீங்க. அந்த இடத்துல அந்த அடையாளம் இருக்கும்ல, அந்த மாதிரி அமானிதங்கள் அடையாளம் தான் இருக்குமே தவிர அமானிதம் எதுவும் இருக்காது சொல்லிட்டு சொல்றாங்க. மக்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள், ஆனால் லாயக்காது அஹதுன் யுஅத்தில் அமானா, யாரும் அமானிதத்தை நிறைவேற்ற மாட்டார்கள். ஹத்தா யுகால் இன்ன ஃபி பனி ஃபுலானின் ரஜுலன் அமீனா, இன்ன ஊர்ல இன்ன கிராமத்துல இன்ன குடும்பத்துல ஒருத்தர் நம்பிக்கையானவர் இருக்கிறாராம் அப்படின்னு பேசுற அளவுக்கு மக்களில் நம்பிக்கையானவர்கள் ஆகிவிடுவார்கள், குறைஞ்சு போயிடுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா இப்படி மூமின்களுடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்க சொல்கிறார்கள், காஃபிர்களிலே சிலர் எந்த அளவுக்கு அமானிதத்தை பேணுபவர்களாக இருப்பார்கள் என்றால், ஒருவரை பற்றி சொல்லப்படும் அவர் ரொம்ப நல்ல மனிதர் என்று, ரொம்ப அறிவாளி என்று, ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா, ஒரு காஃபிட்ட பிசினஸ் பண்ணிடலாம்ப்பா, ஒரு பாய்கிட்ட பிசினஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, புரிஞ்சுச்சா? ஏன்பா ஒரு காஃபி இருப்பா, அவன் சொன்ன வாக்கு காப்பாத்துறான்ப்பா, இவன் என்னோட முதல் சப்புல நின்று தொழுதுகிட்டு இருந்தான்ப்பா, அவன் இப்படி முதல் சப்புல நின்று தொழுதுகிட்டு இருந்தான்ப்பா, இப்ப பாருப்பா காசை கொடுத்துட்டு நான் நாயா அவன் பின்னாடி அலைய வேண்டியது இருக்குதுப்பா, கெஞ்ச வேண்டியது இருக்குதுப்பா, அவன் நம்மள மிரட்டுறான்ப்பா, ஏன் சும்மா சும்மா போன் அடிக்கிறேன் இப்படி வாங்குற வரைக்கும் அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பான், வாங்கினதுக்கு பிறகு சுவிட்ச் ஆஃப், நம்பர் சேஞ்ச், திஸ் நம்பர் நாட் இன் யூஸ், என்னது இந்த நம்பர் இப்ப என்ன நாட் இன் யூஸ், அவுட் ஆஃப் சர்வீஸ் முடிஞ்சு, நம்பர் இல்லைங்க அவுட் ஆஃப் சர்வீஸ், ஈமான் அவுட் ஆஃப் சர்வீஸ், நம்பர் இல்ல நாட் இன் யூஸ், ஈமான் நாட் இன் யூஸ், முடிஞ்சு கதை, அவ்வளவுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம். அன்பானவர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை தேடி படிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த அமானிதங்களை பேணுவதை, வாக்குகளை பேணுவதை ரொம்ப 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 வலியுறுத்தி சொன்னார்கள், ரொம்ப வலியுறுத்தி சொன்னார்கள். சொன்னார்கள், யார் மக்களுடைய செல்வங்களை, அந்த செல்வங்களை எடுக்கும்போது திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்குவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வான். யார் பிறருடைய செல்வத்தை வாங்கி தான் அதை அழித்து அனுபவிக்க வேண்டும் என்று வாங்குகிறார்களோ அல்லாஹ் அந்த செல்வத்தை அழித்து விடுவான். மேலும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக, மூன்று பேர்களிடத்திலே அல்லாஹுவாகிய நான் வாதியாக இருப்பேன், யார் என்னுடைய பெயரை சொல்லி வாக்கு கொடுத்து விட்டு பிறகு துரோகம் செய்தாரோ, யார் ஒரு மனிதர் ஒரு சுதந்திரமான மனிதரை விற்றுவிட்டு அதனுடைய காசை அவர் அனுபவித்தாரோ, யார் ஒரு மனிதர் ஒரு வேலையாளரை வேலைக்கு வைத்து வேலை வாங்கிவிட்டு அவருக்கு அவருடைய ஹக்கை கொடுக்கவில்லையோ. இப்படி அன்பானவர்களே, இவ்வளவோ ஹதீஸுகள் நமக்கு இருக்கின்றன. நம்முடைய தொழுகைகளை, நம்முடைய அகீதாக்களை, இன்னும் நம்முடைய பல பல அமல்களை சரி செய்வதற்கு கவனம் செலுத்தக்கூடிய நாம் நம்முடைய இந்த குணத்தையும் சரி செய்வதற்கு மிக மிக அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இது விஷயமா ஏதாவது குறைபாடு நடந்திருந்தால் உடனே, இப்போ உடனே போய் ரெண்டரை காத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபார் செய்து ஒரு நோட்டு எடுத்து எழுதுங்க, யோசிச்சு பார்த்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்து கிளீனாக எழுதி அதை இப்பயே சரி பண்ணி உடனே முடியாட்டியும் கூட, புரியுதுங்களா, அதுக்கு ஒரு தவணை கேட்டு அதை முடிக்க பாருங்கள். வாக்குகளிலே என்னென்ன வாக்குகளை மீறி இருந்தீர்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னென்ன வாக்குகளை மீறி இருந்தோமோ அந்த வாக்குகளை எல்லாம் சரி செய்து நாம் வாக்கு கொடுத்தவர்களிடத்திலே மீண்டும் அந்த உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய அச்சத்தை தருவானாக, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலிருந்து தடுக்கக்கூடிய பயத்தை கொடுப்பானாக, ஹலாலை கொண்டு ஹராமை விட்டு பாதுகாப்பானாக, அல்லாஹுடைய அருளை கொண்டு பிறரை விட்டும் அல்லாஹ் நம்மை தேவையற்றவர்களாக ஆக்குவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.